தென்றல் மே 2012 இதில் மருத்துவர் வரலட்சுமி நிரஞ்சன் அவர்களின் நலம் வாழப்பகுதியில் சத்துணவு தட்டா பிரமிடா ஒளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். சத்துணவு தட்டு பிரமிடு இவற்றில் எது சிறந்தது என்று ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். ஆனால் முடிவில் உடல் ஆரோக்கியமாயிருந்தால் நல்லது. சத்துணவு தட்டு என்று தற்போதைய அரசாங்கமும் உணவு மற்றும் விவசாயத்துறையும் அறிவுறுத்தி வரும் புதிய கண்ணோட்டத்தை ஆராய்வோம். முன்பு உணவு பிரமிட் ஃபுட் பிரமிட் என்று வழங்கப்பட்டதை சில மாறுதல்கள் செய்து உணவு தட்டு ஃபுட் பிளேட் என்று சீரமைத்திருக்கிறார்கள். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமெரிக்க விவசாயத்துறை தனது அறிவுரைகளை காலத்திற்கு ஏற்ப மாற்றுகிறது. இப்போது வளரும் குழந்தைகள் மிக பருமனாக இருக்கிறார்கள். இது மிகவும் அபாயகரமானது. முன்பெல்லாம் வயதானவர்களிடம் மட்டுமே காணப்பட்ட உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, அதிக கொலஸ்ட்ரால் போன்றவை இப்போது விடலை பருவத்தினரும் இளைஞர்களும் காணப்படுவது மருத்துவ உலகில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அமெரிக்க விவசாயத்துறை 2010 சத்துணவு தட்டு என்ற புதிய முறையை அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. 2005 வெளிவந்த சத்துணவு பிரமிடை பற்றி பொதுவாக பலர் அறிவர். அதை இன்னமும் பழக்கத்தில் கொள்ளலாம். ஆனால் அதில் பல சந்தேகங்களும் புரியாத புதிர்களும் இருப்பதால் குழந்தைகளுக்கு கூட புரியும்படி இந்த சத்துணவு தட்டு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தட்டு எளிமையாக இருக்கிறது. இது பற்றி மேலும் விவரங்களை www.choosemyplate.gov என்ற தளத்தில் காணலாம். தற்கால நடைமுறையை மனதில் கொண்டு வலைதளம் அமைக்கப்பட்டுள்ளது. அலுவல் காரணமாக வழக்கமாக வெளியே உண்பது, வீட்டுணவை எப்போதாவது உண்பது என்னும் பழக்கங்கள் பெருகி வருவதை கருத்தில் கொண்டும் அவரவரின் அவசரம் விருப்பம் ஆகியவற்றுக்கு ஏற்பவும் இந்த தட்டு அமைக்கப்பட்டுள்ளது. பிரமிடுக்கு குறிப்பாக சில நடைமுறை விதிகள் உள்ளன. நாம் உடற்பயிற்சி செய்வது பிரமிடின் உச்சியை அடைய உதவுகின்றது. அன்றாட உணவில் கொழுப்பு சத்து மற்றும் சர்க்கரையின் அளவை பொறுத்து பிரமிடின் கீழ்ப்பகுதி அகன்றும் மேற்பகுதி குறுகியும் கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது அதிகமான கொழுப்பு சத்து உள்ள உணவுகளையும் சர்க்கரை சேர்ந்த உணவுகளையும் மிக குறைவாகவே உட்கொள்ளலாம் என்பதால் பிரமிடின் மேல் பகுதியில் குறிக்கப்பட்டுள்ளன. இந்த பிரமிடில் கொடுக்கப்பட்டுள்ள உணவு வகைகள் பல்வேறு வண்ணத்திலும் பலவித அளவுகளிலும் அமைந்துள்ளன. இவை நடைமுறை வாழ்க்கையில் நாம் உட்கொள்ளும் பலவிதமான உணவு வகைகளையும் அளவுகளையும் குறிக்கின்றன. மேலும் பல வருடங்களாக மேற்கொண்ட பழக்கங்களை உடனடியாக மாற்ற முடியாது என்பதால் மெல்ல மெல்ல மாற்றம் ஏற்படுத்தவும் இந்த பிரமிடில் வழி உள்ளது. இந்த காரணங்களால் சத்துணவு பிரமிடு நடைமுறையில் சாத்தியமான ஒன்றாக அமைந்துள்ளது. தானியங்கள், காய்கறிகள், பழ வகைகள் அதிகமாகவும் பால், தயிர், மாமிசம், முட்டை ஆகியவற்றை நடுத்தர அளவிலும் எண்ணெய், வெண்ணெய் போன்ற கொழுப்பு சத்து கொண்ட உணவுகளை மிக குறைவாகவும் உட்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. ஆனாலும் பலரால் இதை எளிதில் புரிந்து கொள்ள முடிவதில்லை. குறிப்பாக சின்ன குழந்தைகள் பள்ளியிலோ வெளியிடங்களிலோ உண்ணும்போது இதனை செய்ய சிரமப்படுகிறார்கள். இதனாலேயே எந்தவித கலவையில் வெவ்வேறு உணவுப் பொருட்களை உண்டால் அது சரிவிகித உணவாகும் என்பதை ஒரு தட்டு வடிவத்தில் தர முடிவு செய்துள்ளனர். தட்டு சத்துள்ள உணவை அளவோடு உண்ணும்போது உடல் பருமனாவதை தவிர்க்க முடிகிறது. இதை எளிமையாக சொல்ல சத்துணவு தட்டு உதவுகிறது. தட்டில் பாதி பங்கு காய்கறிகளும் பழங்களும் சேர்த்து கொள்ள வேண்டும். எஞ்சிய பாதி தட்டில் புரதமும் தானிய வகைகளும் இடம்பெற வேண்டும். வாரத்தில் 7 நாட்களுக்குமாக சில முக்கிய கொள்கைகளை கடைபிடிக்க சொல்கிறது இந்த தட்டுமுறை. இவை எளிமையான 7 அறிவுரைகள் ஆகும். சத்துள்ள உணவை அளவோடு உண்ணும்போது உடல் பருமனாவதை தவிர்க்க முடிகிறது. கலோரிகளின் தரம். உணவை ருசித்து ரசித்து உண்ணுங்கள். உண்ணும் உணவின் அளவை குறையுங்கள். உணவு போதிய அளவில் தேவையான சத்துக்களை கொண்டதாக இருக்க வேண்டுமே தவிர அளவில் அதிகம் இருக்க வேண்டியது இல்லை. சேர்த்து கொள்ள வேண்டிய உணவுகள். தட்டின் பாதி அளவு காய்கறிகள் பழங்களாக இருக்கட்டும். மீதி பாதியில் முழு தானிய வகைகளை சேருங்கள். கொழுப்பு குறைந்த பாலை பயன்படுத்துங்கள். அதாவது முழு கொழுப்புள்ளது 2% தவிர்த்து 1% அல்லது கொழுப்பு நீக்கிய பாலை உபயோகிப்பது நல்லது. குறைக்க வேண்டிய உணவு வகைகள். உணவில் இருக்கும் உப்பை கண்காணியுங்கள். குறிப்பாக சூப், ரொட்டி மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் உப்பு அதிகம் இருக்கும். அதை உப்பை ஒப்பிட்டு பார்த்து குறைவான அளவே உட்கொள்ளுங்கள். சர்க்கரை நிறைய காணப்படும் பழச்சாறு, சோடா ஆகியவற்றை அறவே ஒதுக்குங்கள். அதற்கு பதிலாக தண்ணீர் குடியுங்கள். 24 மணி நேரமும் இயங்கும் தானியங்கி கருவியிலிருந்து சோடாவை குடிப்பது ஒரு கலாச்சாரமாக மாறி வருகிறது. இதனால் உடலில் சர்க்கரை அளவு கூடுகிறது, உடலின் எடை அதிகமாகிறது. நாம் குடிக்கும் தண்ணீரின் அளவு குறைகிறது. இதனால் மலச்சிக்கல், பெருங்குடல் நோய்கள் ஏற்படுகின்றன. உணவுகள் நிறங்களிலும் உருவங்களிலும் வாசனைகளிலும் வேறுபட்டு இருப்பது போல் அறிவுரைகளும் உருவத்தில் பிரமிடாகவும் தட்டாகவும் வேறுபடலாம். ஆனால் அடிப்படை ஒன்றே. அவரவர் வேலைப்பொழிவுக்கு ஏற்ப கலோரிகளின் தேவை வேறுபடும். அவரவர் உயரத்திற்கேற்ப எடையளவு கணிக்கப்படும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உடற்பயிற்சி அளவுக்கு ஏற்ப கலோரிகள் தீர்மானிக்கப்படுகின்றன. எல்லா விதமான உணவுகளும் ஒருவரது வாழ்க்கை முறைக்கு அவசியமானவை. புரதச்சத்தை மட்டும் உட்கொள்வதோ, கொழுப்பு சத்தை அறவே ஒழித்து விடுவதோ, மாவுச்சத்து குறைந்ததை லோ காப் மட்டுமே உண்பது போன்ற வழக்கங்கள் நீண்ட நாள் வாழ்க்கை முறைக்கு ஒத்து வராது. அது மட்டுமின்றி எல்லா விதமான உணவுகளையும் சேர்த்துக் கொள்வதன் மூலமே போதிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை பெற முடியும். சரிவிகித உணவு. எதை உண்பது எதை விடுவது என்று தவிக்காமல் 45-50% மாவுச்சத்தும் 20-25% புரதச்சத்தும் உட்கொண்டு மீதத்தை கொழுப்பு சத்தாகவும் உண்பது நல்லது. இதனுடன் தினமும் 30 நிமிடம் உடற்பயிற்சி செய்வது அவசியம். ஒரு சில உணவுகளை எவ்வளவு வேண்டுமானாலும் உண்ணலாம், மற்றதை அளவுடன் ஆனால் அவசியம் உண்ண வேண்டும். மற்றும் சிலவற்றை அறவே தீர்க்க வேண்டும். www.choosemyplate.gov என்ற தளத்தை உங்கள் விருப்பமான தளங்களின் அட்டவணையில் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.